தமிழ் நெஞ்சங்களை ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் எஃப்எம் ஆடியோ 104.6 எஃப்எம் என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217398 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் குற்றவாளியா என்று 3 அறிஞர்கள் விவாதம் செய்து நம்மை சிந்திக்க வைக்க இருக்கின்றார்கள். நாவுக்கரசர் சோ சத்தியசீலன் அவர்கள், ஆய்வுரை திலகம் திரு ஆ அறிவொழி மற்றும் முத்தமிழ் வித்தகர் முனைவர் திரு பழ முத்தப்பன். இந்த மூவரில் ஒருவர் கிருஷ்ணன் மேல் குற்றம் காட்ட, ஒருவர் கிருஷ்ணனின் செயல்களை நியாயப்படுத்த இவர்கள் இருவருக்கும் நடுநாயகமாக திரு சோ சத்தியசீலன் அவர்கள் இவர்களின் இருவரின் வாதத்தையும் திசை திருப்பாமல் பொருளில் புதிந்திருக்க செய்து நமக்கு பல்வேறு செய்திகளை பல்வேறு கோணங்களில் அறியத் தருகின்றனர். இந்த வழக்காடமன்றத்தின் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த 2 வாரங்கள் கேட்டு மகிழ்வோம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 0217398779 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
நண்பர் அறிவொளி அவர்களே, என்ன சொல்லுகிறீர்கள்?
மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த இடம் மிகவும் முக்கியமான இடம். பீமனும் துரியனும் சண்டை போடுகிறார்கள், கதாகிதத்தாலே சண்டை போடுகிறார்கள். அப்பொழுது துரியோதனன் கேட்கிறான், பீமா உனக்கு உயர்நிலை எது என்று கேட்கிறான். உண்மையை சொல்லுகிறான் பீமன், எனக்கு தலையிலே உயர்நிலை இருக்கிறது, அங்கே அடித்தால் நான் இறந்து போவேன் என்று உண்மையை சொல்லுகிறான். அதே மாதிரி பீமன் துரியனை பார்த்து கேட்கிறான், உனக்கு உயர்நிலை எங்கே இருக்கிறது சொல் என்று கேட்கிறான். வேண்டுமென்றே தொடையில்தான் அவனுக்கு உயிர்நிலை இருக்கிறது துரியோதனனுக்கு. அதை அவன் சொல்லவில்லை, மறைத்துவிட்டு எங்கே அடித்து விடுவானோ என்று பயந்து நெற்றியிலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். பீமனும் அதை உண்மையாக கருதி கொண்டு சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறான். இதுவரையிலும் கண்ண பரமாத்மா அங்கே நுழையவில்லை. முன்பே துரியனுக்கு எங்கே உயிர்நிலை இருக்கிறது என்று பீமனிடத்திலே சொல்லியிருந்தால் அது தப்பு, அப்படி சொல்லவே இல்லையா? அவன் பொய் சொல்லுகிறான், வஞ்சகமாக ஏமாற்றுகிறான் என்பதை தெரிந்தவுடன் நல்லவனாகிய பீமனுக்கு உதவ வேண்டும் என்று கருதி பீமனுக்கு அடையாளமாக தொடையிலே அடி சரியாக போய்விடும் என்று குறிப்பு காட்டும். அப்படி காட்டிய குறிப்பு துரியோதனன் செய்த வஞ்சகத்தினாலே செய்ய வேண்டிய ஒரு உந்துதலே தவிர நேரடியாகவே கண்ண பரமாத்மா அங்கே நுழைந்தான் என்று சொல்லிவிட முடியாது. எது முக்கியம் என்று பார்த்ததுதான் நாம் சிந்திக்க வேண்டும்.
என்ன
முக்கியமானதை விட முக்கியம் இல்லாததுதான் முக்கியமானதாக முக்கியமா முளைக்கிற பகுதி அந்த விதைக்குள்ளே இருக்கின்ற பருப்பு தானுங்களே.
ஆமா,
அதானே முக்கியம்.
அதுதான் முக்கியம்.
தோல் முக்கியமா?
தோல் என்ன முக்கியம், அதெல்லாம் இல்ல.
அப்போ முக்கியமானது அந்த உள்ளே இருக்கிற பருப்பு தான் சொன்னா அதை மட்டும் வெளியில எடுத்து போட்டா முளைக்குமா?
ஐயே, தோலை உரிச்சுட்டு போட்டா முளைக்கவே முளைக்காது.
அப்ப தோலோட தான் போடணுங்க.
ஆமா,
தோல் தான் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்களே. இப்ப முக்கியமானதுக்கு முக்கியமா, முக்கியம் இல்லாததுக்கு முக்கியமா? நல்லவர்கள் வாழ வேண்டும், தீயவர்கள் சொல்லு. இதுதான் முக்கியம். இதற்கு என்ன வழி என்பதை பரமாத்மா சிந்தித்தான், அந்த வகையிலே நடந்தான். ஆகவே அவன் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு சொல்லி கண்ணன் காட்டிய வழியில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
விஜய் மியூசிக்கல் கேசட் வழி இந்த வழக்காடு மன்றத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இனிய நேயர்களே, நான் இப்பொழுது தீர்ப்பை சொல்ல வேண்டும். இந்த தீர்ப்பு ஒரு இலக்கிய தீர்ப்பு மட்டுமல்ல. இந்த மண்ணில் எதை ஆன்மீகம் என்று நம்பினோமோ, எது தெய்வீகம் என்று கருதினோமோ, யாரை வழிபட்டால் நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்று நாம் நம்புகிறோமோ, அந்த இறைவன் செயல்களெல்லாம் இங்கு ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. மிக்கு சோதிக்க வேண்டா என்று நம்முடைய பெரியவர்கள் இறைவன் செயல்களை சோதிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் சோதிக்கும் போதுதான் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அருளே இல்லாமல் பரமாத்மா நடந்து கொண்டான் என்பதற்கு டாக்டர் பழமுத்தப்பன் அவர்கள் 4 செய்திகளை நமக்கு விளக்கமாக கூறினார். கர்ணனுடைய பிறப்பை உரிய நேரத்தில் அவனுக்கு உணர்த்தவில்லையே என்று அவர்கள் கூறினார்கள். உரிய நேரத்தில் செய்யாத எதுவுமே குற்றமாகத்தான் முடியும். உரிய நேரத்தில் நாம் எதையும் செய்துவிட வேண்டும். நாளை என்று எதை ஒத்தி போட்டாலும் அது தவறாகத்தான் முடியும். நல்லதை நினைத்து செய்தால் கூட அது தவறாக முடியும். வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தன் தீபாவளிக்கு முழுக்கால் சட்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ரெடிமேட் கடைக்கு போய் முழுக்கால் சட்டை வாங்கினான். வாங்கியவன் அங்கே தன்னுடைய அந்த சைஸை பார்த்து வாங்காமல் வாங்கிவிட்டான். வீட்டில் வந்து போட்டு பார்த்தால் ஒரு 8 அங்குலம் அதிக நீளமாக இருந்தது. தாயினிடத்திலே அந்த பேண்டை எடுத்துக்கொண்டு சென்று, அம்மா இதை கொஞ்சம் வெட்டி தைத்துக் கொடு என்றார். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று தாய் சொல்லிவிட்டாள். மனைவியிடத்திலே கொண்டு போய் கொடுத்து, இதை கொஞ்சம் வெட்டி தைத்துக் கொடு, என்னால் முடியாது, எனக்கு தூக்கம் வருகிறது என்று மனைவியும் சொல்லிவிட்டாள். தங்கையினிடத்திலே கொண்டு போய் இதை கொஞ்சம் வெட்டி தைத்துக் கொடு என்றான். அவளும் முடியாது என்று மறுத்துவிட்டாள். இவனுக்கு ஆத்திரம். இவனே அடுத்த வீட்டிற்கு எடுத்து சென்று ஒரு 8 அங்குலம் நறுக்கி மடித்து தைத்து விட்டு, இவர்களெல்லாம் உதவி செய்ய மாட்டேன் என்றார்கள், நாளை காலையில் நான் பேண்ட் போட்டுக் கொண்டு நடக்கிறேனா இல்லையா பார் என்று கொண்டு வந்து பெட்டியில் வைத்து மூடிவிட்டு உறங்கிவிட்டான். இது அவர்களுக்கு தெரியாது. திடீரென்று 12 மணிக்கு விழித்து கொண்ட தாயார், நம் பிள்ளை நாளைக்கு பேண்ட் போட்டுக்கொண்டு நடக்க வேண்டாமா என்று அதை எடுத்து 8 அங்குலம் நறுக்கி மடித்து தைத்து வைத்து விட்டு அவள் படுத்து விட்டாள். ராத்திரி 1 மணிக்கு மனைவி எழுந்தாள். அத்தான் நாளைக்கு ஆடம்பரமாக நடக்க வேண்டாமா என்று அவளுக்கு ஆசை. அவள் ஒரு 8 அங்குலத்தை நறுக்கி மடித்து தைத்து வைத்து விட்டு அவள் படுத்து விட்டாள். காலை 4 மணிக்கு தங்கை விழித்தெழுந்தாள். சீர்கொண்டு வருபவர் அல்லவா அண்ணன், அவருக்கு இந்த உதவி கூட செய்யக்கூடாதா என்று அவளும் ஒரு 8 அங்குலத்தை நறுக்கி மடித்து தைத்து வைத்து விட்டு அவள் படுத்து விட்டாள். காலையில் இவர் எழுந்தார், எண்ணெய் தேய்த்து குளித்தார். உங்களையெல்லாம் அவமானப்படுத்துகிறேன் பார், பேண்ட் போட்டுக்கொண்டு நான் இப்பொழுது நடக்கிறேன் என்று பேண்டை கையிலே எடுத்தால் அது ஜட்டியை விட குட்டையாக இருந்தது. 3 பேரும் நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது முடியாது என்று காலம் மாறி செய்த காரணத்தினால் நல்ல செயலே தீமையாக முடிந்தது. அதை போலத்தான் பரமாத்மா கர்ணனுக்கு அவன் பிறப்பை உணர்த்திய காலம் தவறானது என்று பழமுத்தப்பன் அவர்கள் இங்கே வழக்கை தொடுத்தார். ஆனால் கர்ணனை பொறுத்தவரையில் அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். கொடையால் உயர்ந்தான், நட்பால் உயர்ந்தான், எதிர் பாசறையிலே இருந்தான், பாண்டவர்கள் பக்கம் இருந்தால் கூட அந்த பெருமை அவனுக்கு கிடைக்காது என்று கண்ண பரமாத்மா நினைக்கிறார். எப்பொழுது பெருமை நிலைக்கும் தெரியுமா? என்னை சார்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்காக என்னை வளர்த்தவர்களை விட்டுவிட்டு நான் நன்றியவற்றவனாக ஓடும் போதுதான் நான் இழிவானவனாக கருதப்படுகிறேன். ஆனால் என் பிறப்பை உணர்ந்த பிறகும் கூட எது நன்றியோ அந்த நன்றிக்கடனை நான் ஆற்றுவேனே, ஆனால் நிச்சயமாக நான் புகழுக்குரியவனாக ஆவேன். அப்படிப்பட்ட புகழுக்குரியவனாக கர்ணன் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவனிடத்திலே பிறப்பை முன்னரே உணர்த்தாது துரியோதனோடு அவன் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியிலே அவன் பிறப்பை உணர்த்துகிறான் பரமாத்மா. கவச குண்டலத்தை வாங்கியது நியாயமா என்று கேட்டார். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன என்று கீதாச்சாரியன் இதே பரமாத்மா கீதையில் சொல்லுகிறான். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று. இங்கே கவச குண்டலத்தை கொடுக்கும் போது கூட எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அறுத்து தூக்கி எடுத்துக் கொடுக்கிறான். சூழ்ச்சி இவனுக்கு தெரியும், கொடுமை இவனுக்கு புரியும். ஆனால் அந்த சூழலில் கூட கர்ணன் தவறு செய்ய மாட்டான் என்று அகில உலகமும் அறிந்து இவனை பாராட்ட வேண்டும் என்பதுதான் இங்கே பரமாத்மாவுக்கு விருப்பம். ஐவரில் மூத்தவனாக வந்து அரசியல் சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு ஆழ்வானையானால் அவனுக்கு சாம்ராஜ்யம் கிடைக்குமே தவிர கிடைக்க வேண்டிய அந்த புகழ் கிடைக்காது என்பதை பரமாத்மா உணர்கிறான். அது மட்டுமல்ல, தாய்ப்பாசத்தை அனுப்புகிறான், தாய்ப்பாசத்தை நிறுத்துகிறான், அதனோடு போர் தொடுக்க கர்ணனை ஏவுகிறான். அப்படி போர் தொடுக்க கர்ணனை ஏவிய போது தாய் வந்து முன்னால் நிற்கிறாள். நின்ற தாயை பார்க்கிறான். இதுவரையில் வேதனைப்பட்ட அவன் இப்பொழுது பிறப்பை உணர்ந்தேன் என்று மகிழ்கிறான். தாயை தழுவிக் கொள்கிறான். அன்று ஊராத முளைப்பால் இன்றைக்கு ஊறுகிறது. இதையெல்லாம் காணுகிறான் இந்த பிள்ளை. ஆனால் அதே நேரத்தில் அந்த தாய் தோற்று போவதையும் கண்ண பரமாத்மா உலகத்திற்கு காட்டுகிறான். இது உலகத்திலே விசித்திரமானதுதான், வேறொன்னும் இல்ல. ஒருத்தனுக்கு 10 லட்சம் ரூபா பரிசு கிடைத்தது, கிடைச்ச உடனே அவங்கிட்ட போய் அதை சொன்னா நேரடியா அவனுக்கு எங்க ஷாக் வந்து உளுந்து செத்து போயிடுவான்னு ஒரு மனோதத்துவ டாக்டரை கூப்பிட்டு நீங்க போய் அவனுக்கு பக்குவமா பரிசு விழுந்ததை சொல்லுங்கன்னாங்க. நேரம் அந்த டாக்டர் போனார், அந்த குடியானவரை பார்த்தார். ஏன் உனக்கு ஒரு 50,000 ரூபா பரிசு விழுந்தா என்ன செய்வே? என்ன செய்வேங்க, என் குடிசைய சரி பண்ணிக்கிட்டு வயல் இன்னும் கொஞ்சம் வாங்குவேன். ஒரு 2 லட்சம் ரூபா விழுந்தா என்ன பண்ணுவேன்? அது என்னங்க, என் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இருப்பேன். அது சரி, உனக்கு 5 லட்சம் ரூபா விழுந்தா என்ன பண்ணுவேன்? என்னங்க ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு மிச்சத்தை நான் வச்சு வாழ்வேன்? இப்ப அவனுக்கு முழு பக்குவமும் வந்து விட்டது என்று கருதி, ஐயா உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வாய்? அடையே சார், ஓயாம சொல்றீங்க, 5 லட்சம் ரூபாய உங்களுக்கு கொடுத்துருவேன். இதை கேட்ட உடனே டாக்டர் பொத்துன்னு உழுந்து ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து போயிட்டு, யார் போய் எதை சொல்லி அவனை பக்குவப்படுத்த வேண்டும் என்று அனுப்பினார்களோ அந்த டாக்டர் எப்படி விழுந்தானோ அதை போல எந்த தாயை அனுப்பினால் கர்ணன் மாறுவான் என்று கண்ணன் நினைத்தானோ அந்த தாய் போன போது தாய் தோற்றாளே தவிர கர்ணனுடைய நன்றி உணர்வு தோற்கவில்லை. இதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளே வந்து சொன்னாலும், தாயே வந்து சொன்னாலும், தந்தையே தடுத்தாலும் தன் கடமைகளிலிருந்து ஒருபோதும் கர்ணன் மாறமாட்டான் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பரமாத்மா இதை செய்கிறான். அது மட்டுமல்ல, புண்ணியத்தை பெற்று ஆன்ம ஈடேற்றத்தை தடுத்து விட்டான் என்று டாக்டர் முத்தப்பன் அவர்கள் குற்றம் சொன்னார்கள். இல்லை, அங்கே புண்ணியத்தை பெறுகின்ற நேரத்தில் தான் கண்ண பரமாத்மா அவனுக்கு ஒரு பெருமையை தருகிறான். வாங்குவது நோக்கமல்ல பரமாத்மாவுக்கு, கர்ணனுக்கு ஒன்றை கொடுப்பது நோக்கம். என்ன தெரியுமா அது? அவன் மனிதர்களுக்கு கொடுத்து கொடைவள்ளல் என்று பெயர் வாங்கினான், தேவர்களுக்கு கொடுத்து கொடை சக்கரவர்த்தி என்று பெயர் வாங்கினான். இல்லை, கடவுளுக்கும் கொடுத்தவன் கர்ணன் என்று அவன் போற்றப்பட வேண்டும் என்று பரமாத்மா நினைக்கிறான். நினைத்த காரணத்தினாலே தான் இதனை செய்கிறானே தவிர அருள் இல்லாமல் இல்லை. எப்படிப்பட்ட அருள்? ஏவுகூர் வாளியால் எய்து நாயடியனேன் ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினை என்று வாலி ராமாவதாரத்தில் ராமனை பார்த்து எப்படி சொன்னானோ அதை போல என்னிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டாலும் நீ எனக்குரியதை தந்துவிட்டாய் என்று கர்ணன் பெருமிதத்தோடுதான் அவன் மரணத்தை தழுவுகிறான். ஏதும் குறைவில்லாமல் அந்த புண்ணி ஆன்மா எதை செய்ய வேண்டும் என்று மண்ணுக்கு வந்ததோ அதை சாதித்து முடிப்பதற்கு பெரும் துணையாக கண்ண பரமாத்மா இருப்பது மட்டுமல்ல, அதோ உலகத்தீரே பாருங்கள் கர்ணனை, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தாய் வந்து பாசத்தை காட்டி நின்றாலும், கடவுளாகிய நானே பக்கத்தில் போய் அவனை அழைத்தாலும், அது மட்டுமல்ல தந்தையே நீ கொடுக்காதே என்று தடுத்தாலும் கூட தன் கடமை செய்கிறவனே தவிர பலனை எதிர்பாராமல் செய்கிறவன் என்று கர்ணனை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக பரந்தாமன் விளையாடிய விளையாட்டை அருளற்றது என்று சொல்வதற்கு சிறிதும் இடமில்லை என்பதனால் முதற் குற்றச்சாட்டினை நான் விளக்குகிறேன். இரண்டாவது குற்றச்சாட்டு வாய்மையே இல்லை என்று. படைத்துணைக்காக வருகிறான் துரியோதனன். வந்தவன் தலைமாட்டிலே உட்கார்கிறான். இது உலகத்து இயல்பு. ஆணவம் எவன் அடைகிறானோ அவனால் இறைவனுடைய அருளை பெற முடியாது. கால்மாட்டிலே வந்து உட்கார்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனன் கால்மாட்டிலே உட்கார்கிறான், அவனைத்தான் பரமாத்மா பார்க்கிறான். கண்ணன் என்று அவனுக்கு பெயர் ஏன் தெரியுமா? எதை காண வேண்டுமோ அதை காண்கிறவன் ஆகவே அவனுக்கு கண்ணன் என்று பெயர். ஆணவத்தோடு வந்திருக்கிற துரியோதனை பார்க்காமல் அன்போடும் அடக்கத்தோடும் அமர்ந்திருக்கிற அர்ஜுனனை பார்க்கிறான் என்றால் அங்கே பரமாத்மா தான் யார் என்பதை மட்டுமல்ல, அடக்கத்தோடு வாழ்கிறவன் முன்னால் கடவுளே வந்து நிற்பான் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறான். நீங்க அந்த ஆணவம் வந்துருச்சுன்னா நாம ஒரு நாளும் முன்னேற முடியாது. இது உலகத்துல புரிஞ்சுக்காம தான் நாம தப்பு பண்றோம். ஒரு நெருப்பு பெட்டியும் நெருப்பு குச்சியும் பேசிக்கிட்டா, இந்த நெருப்பு பெட்டி நாம பாக்குறோம்ல, இந்த நெருப்பு பெட்டியும் நெருப்பு குச்சியும், இந்த நெருப்பு குச்சி நெருப்பட்டிய பார்த்து சொல்லிச்சா, உன் மேலையும் மருந்து தடவி இருக்கான், என்கிட்டயும் மருந்து இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னாதான் உரசிக்கிறோம், ஆனா நீ எரியாம அப்படியே இருக்க நான் எரிஞ்சு போயிடுறனே, இது என்ன நியாயம்? நெருப்பு குச்சி கேட்டுதான், நான் எரிஞ்சு போயிடுறனே என்ன நியாயம்? உன்னே நெருப்பு பெட்டி சொல்லிச்சா, உனக்குதான் தலையில கனம் இருக்கு, அதனால நீ எரிஞ்சு போறேன். எவன் ஒருவன் தலைகனத்தோடு இருக்கிறானோ அவன் அழிவான், அவன் தாழ்ந்து போவான். அதை உணர வேண்டும் இந்த உலகம் என்பதற்காகவே கண்ணன் அங்கே அந்த விளையாட்டை விளையாடுகிறான். வருகின்ற கண்ணன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். அவையில் எல்லோரும் பார்க்கிறார்கள், இந்த பாவி துரியோதனன் இடைப்பயல் மாயம் வல்லவன் தானே என்று பேசுகிறான். இவனுடைய தந்தை திருதராஷ்டிரன், அவன் சொல்லுகிறான், கண்ணா உன்னுடைய விஸ்வரூப காட்சியை காண முடியாமல் எனக்கு கண்ணில்லாமல் இருக்கிறது, தயவு செய்து எனக்கு கண்களை கொடு என்று கேட்கிறான். கேட்டவுடனே பரமாத்மா அவனுக்கு கண்களை வழங்குகிறான். அந்த காட்சியை பார்க்கிறான். வானத்திற்கும் பூமிக்குமாக நிமிர்ந்து நிற்கிற அந்த திருமாலை பார்க்கிறான். பார்த்து மகிழ்ந்த பிறகு, கண்ணா எனக்கு இன்னொரு வரம் கொடு என்று கேட்கிறான் திருதராஷ்டிரன். கண்ணன் சிரிக்கிறான், இந்த மனிதனுக்கே இது இயற்கையப்பா, எது கிடைத்தாலும் அதற்கு மேல் இன்னொன்று கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான், உனக்கு இன்னும் என்ன வரம் வேண்டும் என்று திருதராஷ்டிரனை பார்த்து கேட்கிறான் பரமாத்மா. உடனே திருதராஷ்டிரன் சொல்லுகிறான், கண்ணா பரந்தாமா என்னுடைய பார்வையை மீண்டும் நீ எடுத்துக்கொள், எனக்கு இந்த கண்கள் வேண்டாம் என்று. கண்ணனுக்கு வியப்பு, ஏன், உன்னை பார்த்த இந்த கண்களால் உலகத்தில் வேறு எதையும் பார்க்க நான் விரும்பவில்லை, ஆகவே இந்த கண் எனக்கு தேவையில்லை என்று திருதராஷ்டிரன் சொல்லுகிறான் என்று புராணிகர்கள் சொல்லுவார்கள். நினைத்து பார்த்தால் நமக்கு அதிசயம் அல்லவா? ஆனால் அதே துரியோதனன் கிடக்கிறான் போ இடைப்பயல் என்று பேசின அந்த துரியோதனன் அவன் என்ன செய்கிறான், விதுரனையும் ஏசுகிறான். யார்? சிறிய தந்தை விதுரன். உங்களுக்கு தெரியுமா, அறம் ஒரு சாபத்தின் காரணமாக விதுரனாக பிறப்பெடுத்து அங்கே வாழ்கிறது. அந்த அறமே வடிவான விதுரனை பார்த்து நயமே இல்லாமல் பேசுகிறான். இந்த உலகத்தில் பாரதத்திலிருந்து நாம் கற்க வேண்டியது என்ன தெரியுமா, விதுரன் எவ்வளவு ஏசினாலும் துரியோதனனுக்கு துணை புரிகிறவன் தான், ஆனால் அவனையே இழந்தான். பீஷ்மனை இழந்தான். அனைவரையும் தன் பேச்சு கொடுமையினாலேயே இழந்தான். பேச்சிலே நாகரிகம் இல்லாவிட்டால் நாம் அழிந்து போவோம். நம்முடைய நாட்டில் அது ஒரு பெரிய கொடுமை. இளைஞர்கள் நாக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது இருக்கிறார். நான் அண்மையிலே ஒரு நகர பேருந்திலே டவுன் பஸ்ஸிலே போனேன். அடுத்த நிறுத்தத்தில் நான் இறங்க வேணும். நான்கைந்து வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடத்திலே மெதுவாக, நான் முன்னால் போக வேண்டும், கொஞ்சம் வழிவிடுங்கள் என்று தான் சொன்னேன். என்ன தப்பா சொல்லிட்டு, அதுல ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா, என் வயசுல கால் பங்கு கூட வயசு இருக்காது, 15 வயசு கூட இருக்காது. அவர் சொன்னார், பெருசு நீ எல்லாம் முன்னாலேயே போக வேண்டிய கேஸ் தான், போ முன்னாலே. என் மனம் புண்படும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஈரத்திலே நாக்கை வைத்திருக்கிறான், நரம்பில்லாமல் நாக்கை படைத்திருக்கிறான், 32 பற்களுக்கிடையே நாக்கை படைத்திருக்கிறான், சிகப்பாக நாக்கை படைத்திருக்கிறான். ஏன், செம்மையான சொற்களை சொல், பிறர் உள்ளத்தை குத்தி குதிரும் சொற்களை பேசாதே, ஈரமான சொற்களையே எப்பொழுதும் பேசு, பற்களின் நடுவில் நாக்கு கடிபடாமல் இருக்கிறதே அதை போல நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த விதத்திலும் காயம்படாத சொற்களை நீ பேசு என்று நாக்கை கொடுத்திருக்கிறான். ஆனால் விதுரன் அவன் முன்னாலே நிற்கிறான். சிறிய தந்தை, அறமே வடிவானவன், அவனை பார்த்து கேவலம் நீ தாசி மகன் தானே, வேலைக்காரியின் பிள்ளை தானே என்று பேசியவுடன் தன் துணையையே இழக்கிறான். அதே மாதிரி அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமன் எவ்வளவு நம்பிக்கை உடையவன், அவனிடத்திலே நம்பிக்கை இழந்து போய் நடக்கிறான். கண்ண பரமாத்மாவுக்கு ஒரு ஆசை, நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், தருமன் சூதாடி தோற்றானே, எங்கேயாவது வந்து கண்ண பரமாத்மா அந்த நேரத்தில் உதவி செய்தானா? அபலை பெண்ணாக நின்ற பாஞ்சாலிக்கு துணை செய்தானே தவிர தருமன் சூதாடும் போது பக்கத்தில் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான், எப்பொழுது தர்மத்தில் வல்லவன் கூட தர்மத்திற்கு மாறி நடக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு கூட துணை இருக்க மாட்டான் பரமாத்மா என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. திதியை மாற்றினான். ஏன் மாற்றினான்? சகாதேவன் நல்லவன் தான், ஆனால் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்று வள்ளுவன் சொன்னான். நண்பர் அறிவொளி அவர்கள் எதை எடுத்தாலும் திருக்குறளை சான்றாக வைத்து பதிலை சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? திருக்குறள் தான் அறத்திற்கு மேல்வரி சட்டம். அந்த வழி நடக்கவில்லை என்றால் அது குற்றம், அது ஆண்டவனே அதற்குள் அகப்பட்டு விடுவான். திருவள்ளுவனே சொல்லுவான், இந்த உலகத்தில் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்று கடவுள் படைத்திருப்பானே, ஆனால் அந்த கடவுளே பிச்சை எடுத்து அழியட்டும். எவ்வளவு கொடுமையான சொல், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக உலகியத்தியான் என்று இந்த உலகத்தில் எவனும் சொல்லாததை. அழுத்தமாக, கடவுள் ஒரு மனிதனை பிச்சைக்காரனாக படைக்கவில்லை. ஏன் சொல்லுகிறான் இதை? இளைஞர் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறான். காந்தியடிகளுக்கு குருநாதர் டால்ஸ்டாய். டால்ஸ்டாயினிடத்திலே ஒரு இளைஞன் போனான், ஐயா என்னிடம் மூலதனம் ஏதும் இல்லை, எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள், ஒரு தொழில் வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொன்னான். சொன்ன உடனே டால்ஸ்டாய் சொன்னார், நிஜமாக உன்னிடத்தில் மூலதனம் எதுவும் இல்லையா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னான். நான் 1000 ரூபாய் தருகிறேன், எடுத்துக்கொண்டு போ. இவனுக்கு மிகவும் சந்தோஷம், 1000 ரூபாய் கிடைச்சிருச்சேன். ஆனால் டால்ஸ்டாய் ஒன்று சொன்னார், உன் வலது கையை மட்டும் வெட்டி எனக்கு கொடுத்து விடு. இவன் சொன்னான், எப்படி நான் கொடுப்பேன் ஐயா, 10000 ரூபாய் தருகிறேன், 2 கையும் வெட்டி கொடுத்து விடு. நான் தரமாட்டேன் என்றான். அப்பொழுது டால்ஸ்டாய் சொன்னார், உன் 2 கைகள் 10000 ரூபாய்க்கு மேல் பெறக்கூடியவை என்று உனக்கு தெரிகிறதல்லவா, அவை பெருமானம் உள்ளவை என்று உனக்கு புரிகிறது அல்லவா, அப்படி இருக்கும் போது உன்னிடத்தில் ஏதுமில்லை என்று சொன்னாயே என்று. நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கவிஞன் சொன்னான், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்களே உன் மூலதனம் என்று ஒரு கவிஞன் சொன்னார். அதை போல வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு எதை செய்கிறோம் என்பதையும் அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். சகாதேவனை பொறுத்தவரையில் தொழில் துறையில் நம்பிக்கை வைத்திருந்தான், வாய்மையில் நம்பிக்கை வைத்திருந்தான், ஆனால் அந்த பைத்தியக்காரன் தீயவனை நம்பி அவனுக்கு நாள் வைத்துக் கொடுக்கிறான் என்றால் இந்த பைத்தியக்காரனுடைய செயலை மாற்ற வேண்டுமானால் வேறு வழியில்லை என்று பரந்தாமனே திதியை மாற்றினான். போர் மரபை மீறினான் என்றல்லவா குற்றம் சுமத்தினார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், போர் மரபை மீறினான் கண்ண பரமாத்மா, மீறச் செய்தான். ஜெயத்ரதனுடைய அந்த அழிவில் ஒரு பெரிய உண்மையை உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உண்மை எது என்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் துன்பங்கள் மிகுந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நமக்கு என்ன நமக்கு என்ன என்று பேசுகிறான். ஒவ்வொருவனும் நமக்கு என்ன என்று பேசுகிறான். தான் பாதிக்கப்படும் போதுதான் அவன் கத்துகிறான், கதறுகிறான், இது கொடுமை என்கிறான், அதர்மம் என்கிறான், சமுதாயத்தையே குற்றம் சொல்லுகிறான். தனக்கு ஒரு பாதிப்பு வருகிற வரையில் யார் பாதிக்கப்பட்டால் எனக்கு என்ன என்று இந்த மண்ணிலே பேசுகிறான். இன்னும் சொல்ல போனா நமக்கு என்ன பாலிசியில தான் சார் நாம வாழணும்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பான். நமக்கு என்ன என்று வாழ்ந்து விடுவோமே, ஆனால் வாழ்வு செம்மையாக இருக்காது. அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அபிமன்யு கொல்லப்படுகிற நேரத்தில் அர்ஜுனனை தனியே அழைத்துக் கொண்டு போய்விடுகிறான் கண்ண பரமாத்மா. அபிமன்யு கொல்லப்பட்டு விட்டான் கொடுமையாக. அதுவரையில் இந்த அர்ஜுனன் என்ன சொன்னான், போர்க்களத்தில் துரோணரை கொள்வேனா என் ஆசிரியரை, பீஷ்மரை கொள்வேனா என் குலமுதல்வரை, விதுரனை கொள்வேனா அறத்தின் தலைவனை, கிருபாச்சாரியனை கொள்வேனா என் ஆச்சாரிய பெருமகனை, தம்பியரை கொன்று இந்த சாம்ராஜ்யம் எனக்கு தேவைதானா என்று இவன் அறம்பாட ஆரம்பித்து விட்டான். கொடுமைகள் நிகழ்கின்ற அந்த கொடுமையை தடுக்க வேண்டும் என்ற உணர்ச்சி இல்லாமல் எனக்கு என்ன என்று இருந்தானே இந்த அர்ஜுனன், அவனுக்கு ஒரு உணர்த்த நினைக்கிறான். அபிமன்யு ஆகிய அவன் புதல்வன் போர்க்களத்திலே மடிகிறான். இந்த அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு கண்ண பரமாத்மா வருகிறான். வருகிற வழியிலே இந்திரன் அவன் அந்தணன் வடிவத்திலே ஒரு தீக்குழி அமைத்து அதிலே போய் குதிக்க போகிறான். அர்ஜுனன் போய் ஏன் என்று கேட்கிறான். என் பிள்ளை இறந்து போனான், சோகம் தாழவில்லை, நான் சாக போகிறேன். இதை சொன்ன உடனேயே அர்ஜுனன் சொன்னான், இப்படி வந்து புள்ள செத்து போயிட்டாங்கிறதுக்காக சாகரவன் பைத்தியக்காரனடா என்று சொன்னான். அப்பொழுதுதான் கண்ண பரமாத்மா சிரித்தார். அடுத்தவனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறான் அல்லவா, இப்பொழுது இவன் கதை என்ன என்று பார்க்கலாம் என்று அழைத்து கொண்டு போன பிறகு என்ன நேருகிறது என்று கேட்டா, அபிமன்யு இறந்தவுடன் நான் சாகிறேன் என்கிறான். இப்பொழுது நான் சாகிறேன் என்று சொன்னவன் தான் ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் நான் சாவேன் என்று மாற்றிக் கொள்ளுகிறான். ஏன் அந்தணனுக்கு புத்தி சொல்ல அதே புத்தி இவனுக்கு வேண்டாமா? அதை புரிந்து கொண்டு இவன் என்ன சொல்லுகிறான், நான் சாக தயார் என்று சொல்லுகிறான். ஆனாலும் கடமையை செய்துவிட்டு நான் சாக தயார். ஜெயத்ரதனை மறைத்து வைத்துக் கொண்டான் துரியோதனன். ஆனால் கண்ண பரமாத்மா சக்கரத்தை அனுப்பி கதிரவனை மறைத்து ஒரு சூழ்ச்சியை செய்து ஜெயத்ரதனை வெளிக்கொணர்ந்து அர்ஜுனனை விட்டு அவனை கொல்ல சொல்லுகிறான். ஏன் இந்த கதை, ஏன் இந்த நிகழ்ச்சி உலகத்திற்கு ஒரு பேருண்மையை காட்ட வேண்டும்? எவ்வளவு நீ கொடுமையாளனாக இருந்தாலும் உன்னை விட ஒருவன் தந்திரசாலி இருப்பானடா என்பதை நீ தெரிந்து கொள். நீ அறத்திற்கு மாறானதை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே என்று பரமாத்மா தேரை எழுத்துகிறான், தர்மனை பொய்கூற வைக்கிறான், துடையை தட்டி துரியோதனனை அழிக்கின்ற மார்க்கத்தை சொல்லுகிறான் என்றால் பரமாத்மா ஏன் இதையெல்லாம் செய்கிறான்? அவனுக்கு தெரியாதா இவை போர் மரபு அல்ல என்று? தெரியும், தெரிந்தாலும் மரபுக்கு மீறியவனை மரபுக்கு மீறிய செயலாலே அழிப்பது என்பது அவன் தீமையானாக இருந்தால் அது தவறல்ல, தீமை உடையவனை மரபுக்கு மீறியும் அழிப்பதுதான் நல்லது என்று. ஆனால் ஒரு அடிப்படை நம் மனத்தில் கொஞ்சம் நெருடுகிறது. என்ன அது? தர்மத்தை தர்மத்தின் வழியிலேயே நிலைநாட்ட வேண்டாமா, அதர்மத்தையும் தர்மத்தின் வழியிலேயே நாம் நீக்க வேண்டாமா என்பது. இதிலேதான் ஒரு வேறுபாடு. என்ன வேறுபாடு தெரியுமா? தர்மத்தை தர்மத்தின் வழியிலேதான் நிலைநாட்ட வேண்டும் என்பது ராமாவதாரம், எந்த வகையிலாவது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது கிருஷ்ணாவதாரம். அதனால்தான் தீவிரவாதியாக இருந்த பாரதிக்கு ராமன் பாட்டு பாட பிடிக்காமல் கண்ணன் பாட்டை பாடுகிறான். கண்ணனின் சேவகன், கண்ணனின் காதலன், கண்ணனின் தலைவன், கண்ணன் என் சற்குரு, கண்ணன் என் தாய், கண்ணம்மா என் குழந்தை, கண்ணம்மா என் காதலி என்று பாடுகிறானே, என்ன பொருள் என்று கேட்டா எல்லாமாக வந்து தன்னை நம்மிடத்திலே பறிகொடுக்கிறவன் தான் பரமாத்மா. எங்கே அதர்மம் தலை தூக்குகிறதோ அந்த இடத்தில் எப்படி அதர்மத்தை அழிப்பது என்பதையும் அறிந்து செயற்படுகிறவன் கண்ண பரமாத்மா என்று நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் மகாகவி பாரதி கூட கண்ணன் பாட்டை பாடினான். ஆகவே கண்ண பரமாத்மா தர்மத்தை எவ்வகையிலேனும் நிலைநாட்ட வேண்டும் என்று நிலைநாட்டினான், அதர்மத்திற்கு துணை போனவர்களை எவ்வகையிலேனும் அழிக்க வேண்டும் என்று அழித்தான். தர்மம் எப்பொழுது வலிவிழந்து காணப்படுகிறதோ அப்பொழுது அந்த தர்மத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். அதனால்தான் முடங்கி கிடக்கிற தர்மத்தை விட துடித்து எழுந்து செயல்படுகிற அதர்மம் எவ்வளவோ மேல் என்று சான்றோர்கள் சொன்னார். இங்கே அதர்மம் செயல்படவில்லை, தர்மம் எந்த வழியில் செயற்பட வேண்டுமோ அப்படி செயற்பட்டது என்ற காரணத்தினால் கீதாச்சாரியனாக இருக்கிற பரந்தாமன் நமக்கு பரமாச்சாரியனாக, குருவாக, உலக நலத்தை காக்கின்ற வழியை போதிப்பவனாக அமைகிறான். ஆகவே கண்ண பரமாத்மாவனுடைய செயல்கள் அனைத்தும் நியாயமானவை, தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவை. அவன் சொல்லும் செயலுமே நமக்கு இந்த நூற்றாண்டில் அல்ல இந்த யுகத்தில் பெரும் துணை புரியக்கூடியவை என்பதை என் தீர்ப்பாக சொல்லி வாய்ப்பளித்த அருமையான விஜய் மியூசிக்கல்ஸ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து, நல்லதை கேட்கின்ற நேயர்களே, உங்கள் இல்லங்களில் எல்லா நலன்களும் பொங்கி பெருக வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வணக்கம், நன்றி.
இன்றைய சிறப்பு பேச்சாளர் கோயில்பட்டியிலிருந்து நம்மிடையே வந்திருக்கக்கூடிய திரு சரவண செல்வன் அவர்களை அன்புடன் உங்கள் சார்பாக மேடைக்கிடுகின்றேன். கம்பனில் அறிமுகம் என்ற தலைப்பிலே அவர்கள் பேசியிருக்கின்றார்கள்.
இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலும் என இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம். இடையின்றி கதிர்களெல்லாம் சுழலும் என வானூலார் இயம்புகின்றார். இடையின்றி தொழில் புரிதல் உலகினிடை பொருட்கள்லாம் இயற்கையாயின் இடையின்றி கலைமகளே எனதருளில் எனதுள்ளம் இயங்கொணாதோ. நாள்தோறும் புதிய மனிதர்களையும் புதிய விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த அறிமுகங்களின் ஊடாக நமது வாழ்க்கை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நகர்கின்றது. ஒவ்வொரு அறிமுகமும் ஏதாவது ஒரு விளைவை நம் வாழ்க்கையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்படுத்துகின்றது. எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத அறிமுகங்களும் நம் வாழ்க்கையில் உண்டு. காப்பியம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவக்கூடிய மிகச்சிறந்த கருவி. காப்பியங்களின் வழியாக ஒரு தேர்ந்த வாசகன் கதையை புரிந்து கொள்ளுவதோடு வாழ்க்கையையும் வரலாற்றையும் புரிந்து கொள்கின்றான். ஆகவே காப்பியத்தின் பாத்திரங்களையோ அல்லது காப்பியத்தில் ஒரு அகிரணை பொருளையோ ஒரு நிகழ்வையோ அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு தேர்ந்த காப்பிய ஆசிரியன் வாழ்க்கையின் நுட்பங்களையும் வரலாற்றின் நுட்பங்களையும் சேர்த்தே வாசகனுக்கு அறிமுகம் செய்கின்றான். கைதேர்ந்த காப்பிய ஆசிரியனான கம்பனும் தன்னுடைய காப்பியத்தில் இவ்வாறான பல அறிமுகங்களை செய்கின்றான். இந்த அறிமுகங்களை சில பிரிவுகளாக நாம் பகுத்து பார்க்கலாம். கவிஞனுடைய சுய அறிமுகம், கவிஞன் கவிக்கூற்றின் மூலமாக தானே ஒரு பாத்திரத்தை அறிமுகம் செய்வது, ஒரு பாத்திரம் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்வது, ஒரு பாத்திரம் மற்றொரு பாத்திரத்தை அறிமுகம் செய்வது, ஒரே காட்சியில் பல அறிமுகங்களை செய்வது, மூல நூலில் சொல்லப்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட அறிமுக உத்தியை வழிநூல் ஆசிரியன் மாற்றி அமைப்பது, இவையல்லாமல் கவிஞன் புதிய சொற்களை தனது மொழிக்கு அறிமுகம் செய்வது, கவிஞன் புதிய இலக்கிய உத்திகளை இலக்கிய உலகத்திற்கு அறிமுகம் செய்வது, பண்பாட்டு கூறுகளையும் சமுதாய விழுமியங்களையும் இந்த சமுதாயத்திற்கும் வாசகருக்கும் அறிமுகம் செய்வது, இந்த அறிமுகங்களின் வாயிலாக வாசகருக்கு கிடைக்கக்கூடிய பயன், இவ்வாறாக பகுத்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். கவிஞனுடைய சுய அறிமுகம் என்று எது என்று கேட்டால், ஒரு காப்பியத்தை பாட தொடங்குகின்ற ஒரு கவிஞன், ஒரு படைப்பாளி தன்னை அவையடக்கத்தின் மூலமாக அறிமுகம் செய்கின்றான். அவையடக்கத்தின் மூலமாக அந்த படைப்பாளியின் வரலாறு வாசகனுக்கு கிடைப்பதில்லை, ஆனாலும் ஒரு சித்திரத்தை, ஒரு பிம்பத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். நமது படைப்பாளி கம்மன் எப்படி செய்கின்றான் என்றால், அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று திருக்குறளில் சொன்னது போல, தான் செய்ய புகுந்த காரியத்தின் காப்பியத்தின் மகத்துவத்தை உணர்த்துகின்றான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் என்று இந்த காசில் கொற்றத்து ராமன் கதையை அவன் நமக்கு அறிமுகம் செய்கின்றான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் என்று அறிமுகம் செய்வதன் மூலமாக இந்த காப்பியத்தின், அவன் சொல்ல போகின்ற இந்த காப்பியத்தின் மகத்துவத்தையும் பிரம்மாண்டத்தையும் வாசகருக்கு சொல்லுகின்றான். இந்த காப்பியம் ஏற்கனவே தமிழகத்தில் சங்க இலக்கியங்களிலும் ஆழ்வார் பாசுரங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு தமிழக மக்களிடையே நிலை பெற்றிருந்ததை அவன் காட்டுகின்றான். செய்தவன் சொல் நின்ற தேயத்தே என்ற தொடரின் மூலமாக ஏற்கனவே நிலை பெற்று புகழடைந்த ஒரு காப்பியம், பார்க்கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு காவியத்தை தான் செய்ய புகுவதாக கம்பன் நம்மிடையே சொல்லி, தான் எப்படிப்பட்டவன், எத்தகைய வல்லமை வாய்ந்தவன் என்ற ஒரு சித்திரத்தையும் பிம்பத்தையும் நமக்கு தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொள்கின்றான். அடுத்ததாக கவிஞன் கவிக்கூற்றின் மூலமாக ஒரு பாத்திரத்தை அறிமுகம் செய்வது. பல பாத்திரங்களை கம்பன் கவிக்கூற்றின் மூலமாக அறிமுகம் செய்கின்றான். அவற்றுள்ளே சில சிறந்த அறிமுகங்களை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நேரம் கருதி சிறந்த அறிமுகமாக நாம் சொல்ல நினைப்பது கூனியை அறிமுகப்படுத்துவது. கூனி என்ற ஒரு பாத்திரத்தை அறிமுகம் செய்யும் பொழுதே கதையின் எதிர்நிலை தலைவனையும் அறிமுகம் செய்கின்றான் வாசகருக்கு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய நிச்சயித்து அதனை நகர் முழுவதும் பறையறிவிக்க செய்கின்றான் தசரதன். நகர மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு நகரை அலங்கரிக்கின்றார்கள். அந்த ஆரவாரத்தை கேட்ட கூனி வாசகர் கண்முன்னே காப்பியத்தில் தோன்றுகின்றாள். அன்னகர் அணிவுறும் அமலை மாணவர் பொன்னகர் இயல்பு என பொழியும் இயல்பையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூணி தோன்றினாள் என்று கம்பன் பாடுகின்றான். ராவண வதத்தை நோக்கி ராமாவதாரத்தை நகர்த்தும் முதல் திருப்பு முனையாக கூணி இருக்கின்றாள் என்பதை காட்டுவதாக இந்த அறிமுக உத்தி இருக்கின்றது. மேலும் அவள் கருவி மட்டுமே என்பதையும் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் என்னும் தொடரின் மூலமாக கவிஞன் காட்டுகின்றான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது சான்றோர் வாக்கு. அதை போல ராவணன் இழைத்த தீமையே இங்கே கதையை நகர்த்துகின்றது. கூனி அதற்கு கருவியாக மட்டுமே இருக்கின்றாள். ராவணன் இழைத்த தீமை போல் என்று கடந்த காலத்தில் சுட்டுகின்றான் கம்பன். அவன் சீதையை கடத்தி செல்வதாலே கொல்லப்படவில்லை, ஏற்கனவே அவன் தேவர்களுக்கு இழைத்த தீமையினாலே அவன் தண்டிக்கப்பட போகின்றான் என்பதையும் இங்கே அவர் காட்டுகின்றார். ஏனென்றால் சீதையை கடத்தி செல்வதோ ராமனுக்கு தீங்கிழைப்பதோ யாராலும் முடியாத காரியம். சீதையை கைதியாக்குவது யாராலும் முடிந்த காரியமா என்ன? சீதை ராவணனுடைய கைதி அல்லல், அவள் ராவணனுக்கு வைக்கப்பட்ட பொறி. அந்த பொறியிலே ராவணன் வந்து சிக்குகின்றான். எனவே ராவணன் இழைத்த தீமை கூனியை கருவியாக பயன்படுத்தி ராமாவதாரத்தை அதன் நோக்கத்தை நோக்கி நகர்த்துகின்றது என்று இந்த அறிமுகத்திலே கம்பன் நமக்கு காட்டுகின்றான். அடுத்ததாக லக்குவனுடைய அறிமுகம். முதலில் திரு அவதார படலத்திலே ராமனுக்கு பின் லக்குவன் பிறந்தான் என்று கம்பன் சொல்கின்றான். அதற்கு பிறகு லக்குவனுடைய செயல்பாடுகளையோ பண்பு நலன்களையோ நமக்கு எந்த இடத்திலுமே காட்டவில்லை. அவனை முழுமையாக அவனுடைய செயல்பாட்டோடு அவனுடைய பண்பு நலத்தை நாம் காணுமாறு அவன் காட்டுகின்ற இடம் நகர்நீங்கு படலம். கைகேயி வரம் பெற்று ராமனை காட்டுக்கு அனுப்ப ஏற்பாடான செய்தியை அறிந்த இலக்குவன் கோபாவேசத்தோடு நம் முன்னே தோன்றுகின்றான். அதுவரை, அந்த கோபாவேசத்திற்கு முன்னர் வரை, ராமனின் நிழல் போலவே இருக்கின்றான். நிழல் எப்படி பேசாதோ அதுபோலவே இலக்குவனும் பேசாமலே இருக்கின்றான். இந்த ராமன் மனம் புகப் போகிற செய்தியை கேள்விப்பட்ட இலக்குவன் யாவராலும் ஊட்டாத கால கடைத்தி என மூண்டு எழுந்தான் என்று கம்பன் சொல்லுகின்றான். அப்பொழுது அவனது ஒரு தோற்றம் நின்ற அண்ணல் பெரியவன் தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான் என்று சொல்கின்றான் கம்பன். காலத்தீ போல, கால கடை தீ போல சினந்து ஆதிசேஷன் போல நிற்கின்றான் லக்குவன். இது இந்த அறிமுக உத்தி. இவன் எவ்வளவு கோபாவேசக்காரன், இவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று நமக்கு காட்டுகின்ற உத்தி. நிழலை போலவே பேசாமல் இருந்த லக்குவன் இங்கே நமக்கு காட்சி தருகின்றான் நகர் நீங்க படலத்திலே. அடுத்ததாக ஒரு பாத்திரம் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்வது. ஒரு பல பாத்திரங்கள் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்கின்றன கம்பன் காவியத்தில். இருந்தாலும் சொல்லின் செல்வனான அனுமனை தவிர்த்து விட்டு நாம் இந்த அறிமுகங்களை பார்க்க முடியாது. எனவே அனுமனிலிருந்தே துவங்குவோம். சொல்லின் செல்வன் அனுமன் முதன் முதலில் ராமனிடம் தன்னை அறிமுகம் செய்து கொள்கின்றான். சபரியின் வழிகாட்டுதலின் பேரில் சீதையை தேடிச் செல்கின்ற ராமனும் லக்குவனும் சுக்ரீவனை தேடி ருஷிமுக பர்வதத்திற்கு செல்கின்றார்கள். இவர்களை கண்ட சுக்ரீவனும் அவனுடைய கூட்டாளிகளும் வாலியின் ஏவலினால் நம்மீது போர் தொடுக்க வந்த வீரர்கள் என்று அஞ்சி நடுங்கி ஒளிகின்றார்கள். அவ்வாறு ஒளிந்த சுக்ரீவனும் அவனுடைய வீரர்களையும் சமாதானப்படுத்தி ஆற்றுப்படுத்தி அனுமன் நான் இவர்களை அடையாளம் கண்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு செல்கின்றான். ஒரு அந்தன ரூபத்தில் சென்று மறைந்திருந்து அவர்களை பார்க்கின்றான். அவர்களை பார்க்கும் பொழுதே இவனுள்ளே அன்பு பெருகுகிறது. அவனுடைய உள்ளுணர்வு சொல்கின்றது இவர்கள் நமக்கு நன்மை செய்ய வந்தவர்கள் என்று. அவர்கள் முன்னால் போய் நின்று தீதின்றாகுக உங்கள் வரவு என்று அவர்களை வரவேற்கின்றான். வரவேற்றவனை எங்கிருந்து வருகின்றாய், நீ யார் என்று ராமன் கேட்கின்றான். நான் காற்றின் வேந்தருக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தவன். என் பெயர் அனுமன். இந்த மலையிலே இருந்து வாழும் சூரியன் மைந்தன் சுக்ரீவனுக்கு ஏவல் செய்பவன். உங்கள் வரவு நோக்கி விம்மல் ஊற்ற அவன் ஏவ தங்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு வந்தேன் என்று அனுமன் தன்னை அங்கே அறிமுகம் செய்கின்றான். உண்மையில் இவர்களை பார்த்து பயந்து ஒளிந்தவன் சுக்ரீவன். ஆனால் பயம் என்று நேரடியாக குறிப்பிடாமல் பயம் மகிழ்ச்சி என்று இரு பொருளும் தருகின்ற வார்த்தையான விம்மல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் இங்கே சொல்லின் செல்வன். அனுமனது பதிலை கேட்ட ராமன் உள்ளம் குளிர்ந்து, இவன் கல்லாத கலைகளும் வேதங்களும் இல்லை என்னும் காட்சி இவன் சொல்லாலே தோன்றுகின்றது. இந்த சொல்லின் செல்வன் யார், பிரம்மனோ அல்லது சிவனோ என்று கேட்கின்றான் வியந்து லக்குவனை பார்த்து. இந்த வியப்பு தோன்ற காரணம் என்ன? அனுமன் கலைகள் கற்றவன் என்பதும் வேத வித்தகன் என்பதையும் ராமன் எங்கனம் கண்டுகொண்டான்? மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்று உரைக்கிறது தைத்திரிய உபநிஷதம். தாயையும் தந்தையையும் ஆசிரியனையும் விருந்தினையும் தெய்வமாக கொள்க என்பது இதனுடைய பொருள். இதனை கற்றுத் தேர்ந்த அருமன் தன்னுடைய அறிமுகத்திலே அதனை பயன்படுத்துகின்றான். தன்னுடைய தந்தை பெயரையும் தன்னுடைய தாய் பெயரையும் சேர்த்து தன்னை அறிமுகம் செய்து கொள்கின்றான். இந்த யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் என்று அனுமன் சொல்கின்ற இந்த தொடரின் வாயிலாக ராமன் அனுமனுடைய பெற்றோர் மீது உள்ள அவனுக்குள்ள பக்தியையும் அவனுடைய வேத அறிவையும் வடமொழி புலமையும் தெரிந்து கொள்கின்றான். அனுமன் சொல்லின் செல்வன் என்பதை காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி இதே காட்சியிலே மீண்டும் நடக்கின்றது. தாங்கள் தேடி வந்த சுக்ரீவனுடைய பணியால் அனுமன் என்பதை தெரிந்து கொண்ட ராமன் உன்னுடைய தலைவனிடம் எங்களை அழைத்துச் செல் என்று ராமன் அனுமனை பணிக்கின்றான். தலைவனிடம் அழைத்து போக அனுமன் தயார். ஆனால் அழைத்து போகும் முன்னர் இவர்கள் யார் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பெரியவர்களிடம் நீங்கள் யார் என்று நேரடியாக கேட்பது முறை என்று மரியாதை குறைவான செயல். அவன் கேட்கின்றான், யார் என விளம்புகிறேன் நான் எம் குலத்தலைவருக்கு உம்மை என்று. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், மரியாதை தெரிந்த மனைவி கணவனிடம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்க மாட்டாளாம், இலை போடட்டுமா என்று கேட்பாளாம். அதாவது பெரியவர்களிடம் பேசும் பொழுது அவர்களை ஏவல் செய்வது போன்ற சொற்களை நாம் தவிர்த்து விட்டு அவர்கள் ஏவலுக்கு பணிந்து பணி செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை போன்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும். சாப்பிடுகிறீர்களா என்று கேட்காமல் இலை போடட்டுமா என்று கேட்பாளாம் மனைவி. அதே உத்தியை பயன்படுத்தி மரியாதைக்கு குறைவின்றி ராம லக்குவர்களுடைய அறிமுகத்தை பெறுகின்றான் அனுமன். இதே அனுமன் சீதையை தேடிச் சென்று அசோகவனத்தில் கண்டடைகின்றான். அங்கே சீதையிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். சீதையை சந்திக்க ஏதுவாக தன்னுடைய விஞ்சையினால் அங்கே இருக்கின்ற அரக்கியரை உறங்க செய்கின்றான். அரக்கியர்கள் உறங்கும் சமயத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணி பிராட்டி ஒரு மாதவி குடியின் அருகே செல்கின்றான். அவளுடைய கருத்தை அறிந்த அனுமன் அவள் முன்னால் சிறிய குரங்கு வடிவத்திலே சென்று அமர்ந்து அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என்று கூறி வணங்கி நிற்கின்றான். மேலும், ராமன் ஆணையால் நான் இங்கே வந்து அடைந்தேன். என்னை சங்கிக்க வேண்டாம். ஐயன் தந்தனுப்பிய அடையாளமும் உள்ளது, ஐயன் கூறி அனுப்பிய அடையாளமும் உள்ளது என்று சொல்கின்றான். இதன் மூலம் அவன் மீது இருந்த ஐயத்தை தீர்த்து கொண்ட சீதை, வீர நீ யாவன் என்று அவனுடைய அறிமுகத்தை கேட்கின்றான். அனுமன் சொல்கின்றான், தாயே, ஐயன் உன்னை பிரிந்த பின்பு வானர கூட்டத்தின் தலைவனும் சூரியன் மைந்தனுமான சுக்ரீவனை துணைவனாக பெற்றான். அந்த சுக்ரீவனுக்கு தமையன் ஒருவன் இருந்தான், வாலி என்று. அவன் ராவணனை வென்று அவனை தன் வாளில் கட்டிக்கொண்டு எட்டு திசைகளிலும் சென்று அவனை புடைத்தவன். தேவர்கள் வேண்டுகோளை ஏற்று தனி ஒருவனாகவே பார்க்கடலை கடைந்து அந்த அமுதத்தை தேவர்களுக்கு தந்தவன். அத்தகு வலிமை வாய்ந்த வாளியை உன்னுடைய தலைவன் ஓர் அம்பால் கொன்று அவனுடைய தம்பியாக சுக்ரீவனுக்கு ஆட்சியை தந்தான். அந்த சுக்ரீவனிடம் அமைச்சனாக பணியாற்றும் நான் காற்றின் மைந்தன், என் பெயர் அனுமன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகு சீதையிடம் செய்தியை சொல்லி அவளிடம் ராமனுடைய சிறப்புகள் எல்லாம் எடுத்துரைத்து அவளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு ராவணனை சந்திக்க வேண்டி அசோகவனத்தை அழிக்கின்றான் அனுமன். அசோகவனத்தை அழித்த அனுமனை பிரம்மாஸ்திரத்தால் கட்டி இந்திரஜித்து ராவணன் சபைக்கு இழுத்துச் செல்கின்றான். அனுமனை பார்த்த ராவணன் கோபம் எழ, என் இவன் வரவு, நீ யாரை என்று கேட்கின்றான். மேலும் அவனே தொடர்ந்து சொல்கின்றான், மும்மூர்த்திகளில் ஒருவனோ, இந்திரனோ, ஆதிசேஷனோ, யமனோ, முருகனோ, அகத்தியனோ, திக்கு பாலகர்களில் ஒருவனோ, முனிவர்கள் வேள்வியினால் உருவாக்கி அனுப்பிய பூதமோ, பிரம்மன் இலங்கையை அழிக்கும் பொருட்டு படைத்த தேவனோ, இவர்களுள் நீ யார், இங்கு வந்த காரணம் என்ன, யார் உன்னை அனுப்பியவர் என்று தான் அவன் யார் யார் மேலெல்லாம் சந்தேகப்படுகின்றானோ அவர்களை எல்லாம் பட்டியலிட்டு கேட்கின்றான் அனுமனிடம். அனுமன் பதில் சொல்கின்றான், நீ சொன்ன அனைவரும் அல்லன், அவர்கள் ஏவல் பூண்டவனும் அல்லன், தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களை உடைய வில்வீரனது தூதன் யான். அந்த வில்வீரன் யார் என நீ கேட்கின்றாயா, சொல்கின்றேன். அவன் உன்னால் வெல்லப்பட்ட தேவர் அல்லன், திக்கு கஜம் அல்லன், திசை காவலன் அல்லன், கையிலை வாசன் அல்லன், மும்மூர்த்திகளுள் ஒருவன் அல்லன், முனிவரும் அல்லன், உன்னால் வெல்லப்படாத பரந்த நிலத்தை ஆள்கின்ற தசரத சக்கரவர்த்தியின் புதல்வன், முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவன், இறப்பு நிகழ்வு எதிர்வு என மூன்று வகைப்பட்ட காலத்தின் எல்லைகளையும் இடம் குணம் செயல் முதலியவற்றின் எல்லைகளையும் கடந்தவனான முழுமுதற் கடவுளே, தன்னுடைய சூலத்தையும் சங்கு சக்கரங்களையும் கமண்டலத்தையும் கைகளில் கொள்ளாது ஒரு வில்லினை ஏந்திக் கொண்டு பழமையாக தனக்குரிய இடங்களாகிய ஆளிலையையும் தாமரை மலரையும் கைலாசகிரியையும் விட்டு அயோத்தியில் வந்து அவதரித்திருக்கின்றான். அப்பேற்பட்ட ராமனுக்கு அடிமை செய்பவன் நான், என் பெயர் அனுமன். சீதாதேவியை தேடி தென் திசையில் வந்த வானர கூட்டத்தின் தலைவன் வாலி மகன் அங்கதன் என்பவன் அனுப்பிய தூதன் நான் என்று பதில் சொல்கின்றான். வாலியின் பெயரை கேட்டு துணுக்குற்ற ராவணன் தன் நண்பன் வாலியின் நலத்தை விசாரிக்கின்றான். அனுமன் அதற்கு பதில் சொல்கின்றான், அஞ்சாதே அரக்கனே, ராமன் தொடுத்த ஒற்றை அம்பினால் வாலி மாண்டு சொர்க்கமடைந்தான், அவனோடு அவனது வாளும் அழிந்து போயிற்று, இப்போது எங்கள் மன்னன் சுக்ரீவன் என்று சொல்கின்றான். நிறைவாக மீட்சி படலத்திலே வரதனை சந்திக்கின்றான் அனுமன். ராவணனை வதம் செய்து சீதையை மீட்ட பிறகு நாடு திரும்புகின்ற ராமன் வருகின்ற வழியிலே பரத்வாஜ முனிவன் ஆசிரமத்தில் முனிவனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு தாமதிக்கின்றான். தான் வரும் காலம் தாமதிப்பதனால் வரதன் தான் சொன்னவாறே எரி புகுந்து விடக்கூடாது என்பதற்காக அவனை காப்பாற்றும் பொருட்டு அவனுக்கு செய்தி சொல்லும் பொருட்டு அனுமனை முன்னதாக அனுப்பி வைக்கின்றான் ராமன். அனுமன் அயோத்திக்கு வந்து சேரும் பொழுது, நந்தியம்பதிக்கு வந்து சேரும் பொழுது தீ புகுவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அக்னிக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றான் பரதன். ஒரு பிராமண ரூபத்திலே அந்த கூட்டத்தை விளக்கிக் கொண்டு உள்ளே செல்கின்ற அனுமன், ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன், மெய்யின் மெய்யென்ன நின் உயிர் வீடினால் உயிமே அவன் என்று சொல்லிக்கொண்டே தன் கைகளினால் அந்த தீயை அவித்து கரியாக்குகின்றான். பின்னர் பரதனை வரங்கி, ஐயன் வந்து சேரும் காலம் முடிய இன்னும் 40 நாளிகை இருக்கின்றது, சூரியோதயம் வரை பொறுத்திரு என்று வேண்டி ராமன் வருவதற்கு காலதாமதமாவதற்கான காரணத்தையும் விளக்குகின்றான். விளக்கி தன் வசம் அடையாளமாக ராமன் கொடுத்தனுப்பிய மோதிரத்தை பரதனிடம் கொடுக்கின்றான். மோதிரத்தை பார்த்தவுடன் பரதனும் அங்கிருந்த மக்களும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கின்றார்கள். செய்தி சொன்ன அனுமனை பாராட்டி, நீ யார், வேதியர் உருவத்தில் வந்திருக்கிறாயே, மும்மூர்த்திகளில் ஒருவன் தான் தன் உருவத்தை மாற்றி வந்திருக்கிறாய் என்று நான் நினைக்கின்றேன், நீ யார் என்பதை சொல் என்று அனுமனிடம் பரதன் வேண்டுகின்றான். அனுமன் சொல்கின்றான், மன்னவனே, நான் ஒரு குரங்கு, காற்றின் அரசனுக்கும் அஞ்சனை என்னும் வானர பெண்ணுக்கும் பிறந்தவன், உன் தமையனுக்கு அடிமை தொழில் செய்யும் ஏவலாளன், என் அற்ப உடலை உள்ளபடி நீ காண்பாயாக என்று சொல்லி தன்னுடைய குரங்கு உருவத்தை வரதனுக்கு காண்பிக்கின்றான் அனுமன். இவ்வாறு ஒரு பாத்திரம் பலரிடமும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றது. பலரிடமும் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நாம் ஆராய வேண்டும். முதலில் ராமனை கிஷ்கிந்தையில் சந்திக்கின்றான். சந்திக்கும் பொழுதே அவனுடைய உள்ளுணர்வு சொல்கின்றது, இவன் தலைவனாக கொள்ளத்தக்கவன் என்று, நமக்கு நன்மை பயக்க வந்தவன் என்று. எனவே ராமனிடம் பணிவாக பேசி அவனுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று தனக்கும் தன் தலைவனுக்கும் நன்மை தேடிக் கொள்கின்றான் அனுமன். அதன் பிறகு ராமனை சந்தித்த பிறகு ராமனையே தன்னுடைய தலைவனாகவும் ஏற்றுக்கொள்கின்றான். சீதையை சந்திக்கும் பொழுது முதலில் ராமனுடைய தூதன், ராமனுடைய ஏவலாளன் என்றுதான் அவனிடம் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். பின்னர் விளக்கமாக சொல்லும் பொழுது சுக்ரீவனை குறித்தும் வாலி குறித்தும் பேசுகின்றான். பின் அவளுடைய வேண்டுகோளை ஏற்று ராமனுடைய குணநலங்களை அவளுக்கு விவரிக்கின்றான். ராவணனிடம் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது முதலிலேயே விரிவாக ராமனுடைய புகழை சொல்லுகின்றான், ராமனுடைய பெருமையை சொல்லுகின்றான். அத்தகு பெருமை வாய்ந்த ராமனின் தூதன் நான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். அதன் பிறகு சுக்ரீவன் பற்றியும் வாலி பற்றியும் பேசுகின்றான். சீதையிடம் அனுமன் வாலியை பற்றி பேசுவது அவளுக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. ராமனிடம் வாலியை பற்றி பேசுவது அவனுக்கு அவநம்பிக்கையையும் அசூயையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. நிறைவாக வரதனிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது அனுமன் தன்னை ராமனின் பணியாளாக மட்டுமே அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். இது ஒரு பாத்திரம் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்ளும் விதத்தை கம்மன் நமக்கு அனுமன் வாயிலாக காட்டுகின்ற விதம். ஒரு பாத்திரம் மற்றொரு பாத்திரத்தை அறிமுகம் செய்கின்ற காட்சி. இதிலும் சில குறிப்பிட்ட காட்சிகளை மட்டுமே இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மிதிலை காட்சி படலத்திலே ஒரு காட்சி. ராமன், லக்குவன், விஸ்வாமித்திரன் மூவரும் அகலிகைக்கு சாப விமோசனம் தந்துவிட்டு மிதிலை நகருக்குள்ளே செல்கின்றார்கள். ஜனகனை சந்திக்கின்றார்கள். ஜனகன் ஏற்பாடு செய்திருக்கின்ற மாளிகையிலே அவர்கள் தங்குகின்றார்கள். விஸ்வாமித்திரன் மிதிலைக்கு வந்திருப்பதை அறிந்து அங்கே அவனை சந்திப்பதற்காக சதானந்த முனிவன் வருகின்றான். சதானந்த முனிவன் வந்து நீ இங்கே வந்திருக்கிற காரணம் என்ன என்று விஸ்வாமித்திரன் வினவுகின்றான். அவன் அதற்கு பதில் சொல்லும் முன்பாக அங்கே அந்த காட்சியிலே இருக்கக்கூடிய ராமலக்குவர்களை சதானந்தனுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றான். சதானந்தனை ராமலக்குவர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றான். முதலில் ராமனை சதானந்த முனிவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றான் விஸ்வாமித்திரன். வடித்த மாதவ கேட்டி, இவ்வள்ளல் தான் இடித்த வெங்குரல் தாடக யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்று ராமனை சதானந்த முனிவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றான் விஸ்வாமித்திரன். ஒரு பெரியவர் பெரியவரிடம் சிறியவர்களை அறிமுகப்படுத்துகின்றான். அந்த நேரத்தில் சிறியவன் பெரியவர் இவர் யார் என்று அவருடைய அறிமுகத்தை கோரக்கூடாது, அது மரியாதை குறைவான செயல், மரபும் அன்று. ராமன் கோருவதற்கு முன்பாகவே இந்த தொடரிலேயே நின் அன்னை சாபமும் முடித்து என்று சொல்வதன் மூலமாக ராமனுக்கு சதானந்த முனிவன் அகலிகையின் இவன் தான் அகலிகையின் மகன் சதானந்த முனிவன் என்று அறிமுகப்படுத்துகின்றான் விஸ்வாமித்திர முனிவன். இந்த காட்சியிலே இந்த அறிமுக உத்தியை கம்பன் எங்கிருந்து பெற்றான் தெரியுமா? காளிதாசனிடமிருந்து பெற்றான். காளிதாசனுடைய சாகுந்தலத்திலே ஒரு காட்சி. மனத்தில் சகுந்தலையை மணந்த துஷ்யந்தன் அவளை வனத்தில் விட்டுவிட்டு பிரிந்து நகருக்கு திரும்பி வருகின்றான். பின் சகுந்தலையை மறந்து விடுகின்றான். சகுந்தலை அதற்கு பிறகு அவளுக்கு ஒரு ஆண் மகவு பிறக்கின்றது. இருவரும் கண்ம மகரிஷியின் பாதுகாப்பிலே இருக்கின்றார்கள். கண்ம மகரிஷி அந்த குழந்தை கல்வி கற்கும் வயதை அடைந்தவுடன் நீ நகருக்கு திரும்பி போய் துஷ்யந்தனை சந்தி என்று சகுந்தலையை அனுப்பி வைக்கின்றான். சபா மண்டபத்திற்கு வந்து சேர்கின்றால் தன் பரிவாரங்களோடு துஷ்யந்தன் சபா மண்டபத்தில் விட்டிருக்கின்றான். அவளை மறந்து போன துஷ்யந்தன் சபா மண்டபத்தில் அவளை பார்த்தவுடன் நீ யார் பெண்ணே என்று அவளிடம் கேட்கின்றான். தன் கணவனிடமே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் சகுந்தலை நிற்கின்றாள். அவள் நேரடியாக மன்னனுக்கு பதில் சொல்லாமல் அருகில் நிற்கின்ற தன்னுடைய மகனை பார்த்து மகனே தந்தையை வணங்கு என்று சொல்கின்றாள். இந்த ஒற்றை வாக்கியத்தின் வழியாக அங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் தன்னையும் தன் கணவனையும் தன் மகனையும் அறிமுகம் செய்கின்றாள் சகுந்தலை. இந்த அறிமுக உத்தியை அப்படியே பயன்படுத்தி சதானந்தன் விஸ்வாமித்திரன் சதானந்தனையும் ராமனையும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்தும் காட்சியாக கம்பன் இங்கே வடித்து காட்டுகிறான். அடுத்ததாக மூல நூலில் உள்ள அறிமுக உத்தியை மாற்றியமைத்தல். மூல நூலான வான்மீகத்தில் சூர்பனகை ராமனை கண்டு அவனிடம் அறிமுகம் செய்து கொள்ளும் பொழுது தனக்கு வீடணன் என்று ஒரு அண்ணன் இருக்கின்றான், அவன் தர்மத்தின் வடிவானவன் என்று சொல்கின்றான். ஆனால் கம்பனுடைய சூர்பனகை தன்னை ராமனிடம் அறிமுகம் செய்யும் பொழுது பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் சென்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளி மலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்று அறிமுகம் செய்கின்றாள் தன்னை. பிரம்மனின் வம்சத்தில் தோன்றிய விஜயவசுவின் மகள் முப்புறங்கள் எரித்த பிரம்மனின் துணைவனான குபேரனுக்கும் திக்கு கஜங்களை வென்ற வென்று சிவன் உறையும் கைலாய மலையை பேர்த்தெடுத்த ராவணனுக்கும் நான் தங்கை. என்னுடைய பெயர் காமவல்லி என்று அறிமுகம் செய்கின்றாள் சொற்பனகை. இங்கே அவள் வீடனனை பற்றி பேசவே இல்லை. அதே போல அவள் அங்கபங்கம் லக்வனால் அங்கபங்கம் செய்யப்பட்ட பிறகும் கூட தன்னுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து முறையிட்டு புலம்புகின்றாள். அப்பொழுதும் கூட அவள் கரதூடனர்களை அழைக்கின்றாள், இந்திரஜித்தை அழைக்கின்றாள், ராவணனை அழைக்கின்றாள். இன்னொரு ராமபக்தரான அனுமன் மூலமாகவே அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நினைத்த கம்பன் இங்கே இந்த அறிமுகத்தை மாற்றியமைத்து இலங்கை நகரிலே அனுமன் வாயிலாக வாசகர்களுக்கு வீடனனை அறிமுகம் செய்கின்றான். ஒரே காட்சியிலே பல அறிமுகங்களை செய்கின்ற விந்தையையும் கம்பன் நமக்கு செய்து காட்டுகின்றான். ராமனை நாட்டிற்கு திரும்ப அழைத்து வர வேண்டும் என்பதற்காக படை பரிவாரங்களோடு புறப்படுகின்றான் பரதன். கங்கை கரையிலே குகனை சந்திக்கின்றான். ராமன் குகனோடு இருந்தபோது நடந்த விஷயங்களை எல்லாம் கேட்டறிகின்ற பரதன் கங்கையை கடக்க உதவுமாறு குகனிடம் வேண்டுகின்றான். குகன் தேவையான படகுகளை எல்லாம் தருவிக்கின்றான். பரிவாரங்கள் எல்லாம் தென்கரையை அடைந்த பிறகு பரதன் அரசியர் மூவருடன் படகில் ஏறுகின்றான். குகனும் அந்த படகில் ஏறுகின்றான். ஏரியவுடன் சுற்றத்தாரும் தேவர்களும் தொழுகின்ற கோசலையை தொழுது நோக்குகின்றான் குகன். இவர் யார் என்று அவன் கேட்க வேண்டும். ஆனால் மரியாதைக்குரியவர்களை பெரியவர்களை சுட்டி கேட்கக்கூடாது இவர் யார் என்று. எனவே அவரை தொழுது நோக்கி வரதனிடம் கேட்கின்றான் இவர் யார் என்று. வரதன் சொல்கின்றான், தரிசனம் வேண்டி குறுமன்னர்கள் வந்து காத்திருக்கும் பரந்த முற்றத்தை உடைய தசரத மன்னனின் முதல் தேவி, மூன்று உலகம் ஈன்ற பிரம்மனை முன் ஈன்ற திருமாலான ராமனை ஈன்றவள். ராமனை ஈன்றதால் அவள் பெற வேண்டிய பெருவாழ்வை, ராஜமாதாவாக அவள் வாழ வேண்டிய பெருவாழ்வை நான் அவனுக்கு பின்னால் பிறந்ததால் இழந்த பெரியவள் என்று விடை கூறுகின்றான் வரதன். வரதன் சொன்னவுடன் கோசலையினுடைய அடியில் வீழ்ந்து அழுகின்றான் குகன். அழுகின்ற குகனை பார்த்த கோசலை, கன்றினை பிரிந்த பசுவின் துயர் கொண்ட கோசலை வரதனை நோக்கி இவன் யார் என்று கேட்கின்றான். கேட்டவுடன் பரதன் சொல்கின்றான், ராகவனுக்கு இனிய துணைவன், லக்குவர்க்கும் சத்ருகணனுக்கும் எனக்கும் மூத்த சகோதரன், இவனது பெயர் குகன் என்று சொல்லி அறிமுகம் செய்கின்றான். இதை கேட்ட கோசலை, வருந்தாதீர் மைந்தர்களே, நாட்டை விட்டு ராமன் காடு புகுந்ததும் நல்லதாகிவிட்டது. வலிய தோள்களை உடைய ஆண் யானை போன்ற இந்த வீரனுடன் சேர்ந்து நீங்கள் ஐவரும் இந்த பரந்த உலகத்தை காப்பீர்களாக என்று வாழ்த்துகின்றான். சுமந்திரன் வரதன் தென்கரையில் நிற்கின்றான், வரதன் வடகரையில் நிற்கின்றான், குகன் தென்கரையில் நிற்கின்றான். அப்பொழுதே சுமந்திரன் வந்து குகனை அடையாளம் காட்டுகின்றான் பரதனுக்கு. அப்போது அவன் சொல்வது, ராமனுக்கு துணைவன், ராமன் மீது எல்லையற்ற அன்பு பூண்டவன் என்று மட்டும்தான் சொல்கின்றான். ஆனால் வரதன் கோசலைக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது தன் தமையன் என்று அறிமுகப்படுத்துகின்றான், தன்னுடைய சகோதரன் என்று அறிமுகப்படுத்துகின்றான். விஸ்வாமித்திரன் ஜனக மன்னனுக்கு ராமலக்குவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது குளமுறை கலத்து படலத்திலே சொல்லும் பொழுது, எல்லறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையான் என்று பரதனை பற்றி பேசுகின்றான். அந்த எல்லறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையான பரதன் ராமனைப் போலவே குகனை கண்ட மாத்திரத்திலேயே தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அதனை கோசலையும் உடனே வழிமொழிகின்றாள். தொடர்ந்து சுமித்திரையின் அறிமுகத்தை கூறுகின்றான் பரதன். நெறி திரம்பாத தன் வாக்கை மெய்யாக்கி இறந்து போன தசரத மன்னனின் இளம் தேவி, யாவரும் தொழுகின்ற ராமனின் உடன்பிறப்பு என்று சொல்லத்தக்க வகையில் அவனை விட்டு பிரியாமல் துண்டாட்டும் லக்குவனை பயந்த பெரியவள் இவள் என்று சுமித்திரையை அறிமுகப்படுத்துகின்றான். அதைத் தொடர்ந்து அவன் கைகேயியின் அறிமுகத்தை கூறுகின்றான். கைகேயியின் அறிமுகத்தை கூறும் பொழுது கம்பன் சொல்கின்றான், தன் கணவன் இறந்து போக தன் மகன் துயர்கடலில் விழ கருணை கடலான ராமன் கடுமை நிறைந்த கானகம் செல்ல, நெடுமையால் உலகளந்த திருமால் போல் தன் கொடுமையால் உலகளந்த கைகேயியை நோக்கி யார் இவர் என்று கேட்டான் குகன் என்று சொல்கின்றான். மரதன் சொல்கின்றான், துன்பங்களை எல்லாம் உண்டாக்கியவள், இங்கு நிகழ்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் உண்டாக்கியவள், உலக நிந்தனை என்ற குழந்தையை வளர்க்கின்ற செவிலித்தாய் இவளது பாலான வயிற்றிலே.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021